அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை வடமாகாண முதலமைச்சராக சி வி விக்னேஸ்வரன் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜனாதிபதி முன்னிலையில் கொழும்பு அலரி மாளிகையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வார் என்று சம்பந்தர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். ஜனாதிபதி முன்பு பதவியேற்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருக்கும் எதிர்ப்பு குறித்த ஒரு செவ்வி.
அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கின்ற போது நாங்கள் ஜனாதிபதி முன்னால் சத்தியப்பிரமாணம் எடுப்பது தவறு என்ற ஒரு அபிப்பிராயம் மிக பரவலாக இருக்கின்றது.
தென்னிலங்கையின் தனியார் நிறுவனத்திற்கு எதிராக போராடிய வெளிவேரியா மக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தில் ராணுவ அதிகாரிகள் தமது சட்ட எல்லையை கடந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்று ராணுவ விசாரணை தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் கடைசி மறைவிட வீட்டை ராணுவம் தகர்த்திருப்பது குறித்த செய்திகள் மற்றும் இந்திய கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். வியட்நாம் போரில் பிரெஞ்சு படைகளையும் அமெரிக்க படைகளையும் தோற்கடித்த மாபெரும் ராணுவ வீரர் என்று பாராட்டப்பட்ட வியட்நாமிய ராணுவ ஜெனரல் ஓ யுஎன் ஜி யப் காலமானார். அவருக்கு 102. முதலில் வியட்நாமின் விடுதலை போராட்டத்திலும் பின்னர் அமெரிக்காவுடனான போரிலும் மிக முக்கிய பங்காற்றியவர் ஜெனரல் ஜி யப். அமெரிக்காவுடனான போர் 1975 முடிவடைந்தபோது சைகோனை வியட்நாம் கைப்பற்றியது. சாமானிய நெல் விவசாயி ஒருவரின் மகனாக பிறந்த குயன் ஜி யப் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து மிக வேகமாக உயர் பதவிகளை எட்டினார். 1954 பிரெஞ்சு படைகளை அவர் தோற்கடித்ததும் அவரது புகழ் உலகெங்கும் பரவியது. இத்தாலிய தீவான லெம்படோசுக்கு அருகே கடலில் குடியேறிகள் வந்த படகு மூழ்கிய சம்பவத்தில் இறந்தவர்களின் உடல்களை தேடும் பணி கடலில் கொந்தளிப்பான நிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறந்தவர்கள் இத்தனை பேர் என்பது குறித்த இறுதி எண்ணிக்கை இதைவிட 2 மடங்காக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இனிமேலும் உயிர் தப்பி பிழைத்துறை கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். மூழ்கிய படகின் சிதறங்களின் உடல்கள் அடைபட்டு கிடந்தன என்றும் படகின் அடிப்பாகத்தின் ஓரங்களில் சில உடல்கள் ஒட்டி கொண்டிருந்தது போல் தோன்றுவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறிகளை தாங்கி வந்த இந்த படகு லேம்பதுசாவுக்கு 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருந்தபோது கவிழ்ந்தது. கீனியாவின் மொம்பாசா நகரில் முஸ்லீம் மதகுரு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு ஆத்திரம் தெரிவித்து திரண்டெழுந்த கண்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் குண்டுகளை வெடித்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் தொழுகையை தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதகுரு இப்ராஹிம் ஒமார் ரோகோ தமது சகாக்கள் மூவரோடு காரில் சென்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். சோமாலியாவின் இஸ்லாமிய வன்மவாத தீவிரவாதிகளோடு சம்பந்தப்பட்டதாக கருதப்படும் பள்ளிவாசல் ஒன்றில் இந்த மதகுரு பிரசங்கம் நடத்தியதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். இதே பள்ளிவாசலோடு தொடர்புள்ள மற்றொரு மதகுரு கடந்த ஆண்டில் இதேபோன்ற சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டபோது ஏற்பட்ட முஸ்லீம் கலவரங்கள் அடங்குவதற்கு பல வாரங்கள் பிடித்தன. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் குழு 2015 நடக்கவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டுகளில் உள்ள சாஜா நகரில் நடந்த தகுதிபுறம் போட்டியொன்றில் கீனியாவை ஆப்கானிஸ்தான் தோற்கடித்தது. உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தான் குழு விளையாடுவது இதுவே முதல் தடவையாக இருக்கும். இந்த 2015 உலகக்கோப்பை போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தால் இணைந்து நடத்தப்படுகிறது. அமெரிக்க அரசு துறைகள் மூடல் நெருக்கடியினால் இந்தோனேஷியாவின் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஒபாமா கலந்து கொள்ள மாட்டார் என்ற செய்தி தமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இந்தோனேஷிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தோனேஷியாவின் பாலைத்தீவில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகும் ஏபெக் எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டுறவு மாநாட்டிற்கு அதிபர் ஒபாமா வரமாட்டார் என்பதை தமது நாடு எதிர்பார்க்கவே இல்லை என்று இந்தோனேஷியாவின் தகவல்துறை அமைச்சர் செம்பிரிங் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவோடு மலேசியா, பிலிப்பீன்ஸ், புருனை ஆகிய நாடுகளிலும் அதிபர் ஒபாமா மேற்கொள்ளவிருந்த பயணம் இப்போது ரத்தாகி இருக்கிறது. சீன நாட்டில் இப்போது அதிகரித்து வரும் பொருளாதார நம்பிக்கையும் இராணுவ நம்பிக்கையும் வெளிக்காட்டுவதற்கு சீனாவுக்கு ஒரு வாய்ப்பை அதிபர் ஒபாமாவின் பயண ரத்து வழங்கியிருக்கிறது என்று எமது பிபிசி முகவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். சீனாவில் சமூக இணையதளங்களிலும் பிளாக்ஸ் எனப்படும் வலைப்பதிவுகளிலும் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை உற்று கவனித்து கண்காணிப்பதற்கு 20 லட்சம் சீன மக்கள் பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சீனாவிலிருந்து வரும் அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த பணியாளர்கள் பலர் அரசாங்க பிரச்சார பிரிவுகளுக்கும் பிரச்சார திணைக்களங்களுக்கும் பணியாற்றுகிறார்கள். மக்களின் கருத்துக்களை ஒன்று திரட்டல், பொதுமக்களின் கண்டனங்களுக்கு பதில் நடவடிக்கையை தயாரிக்க உதவி செய்தல் ஆகியன இந்த பணியாளர்களின் கடமையாகும். வரி செலுத்தும் பொதுமக்களின் கருத்துக்களை அடக்க கட்டுப்படுத்த இந்த பொதுமக்கள் செலுத்தும் வரிப்பணமே செயல்படுவதற்காக கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை வடமாகாண முதலமைச்சராக சி வி விக்னேஸ்வரன் அக்டோபர் 7 ஜனாதிபதி முன்னிலையில் கொழும்பு அலரி மாளிகையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றை அடுத்து வடமாகாணத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொள்வார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி முன்னிலையில் வடமாகாண முதல்வர் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வதில் கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளிடையே கருத்து வேற்றுமை நிலவுகின்ற நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாக இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபற்றி கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
இன்று காலை திரு சம்பந்தன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து விட்டு அதற்கு பாடு நம்மை சந்தித்து பேசினார். கூட்டமைப்பினுடைய ஏனைய கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினார். இன்று நாங்கள் கூடி பேசுவதாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அது மாகாண சபையினுடைய அமைச்சு பொறுப்புகளை பற்றி பேசுவதாக இருந்தது. ஆகவே இன்று அவர் ஜனாதிபதியை சந்தித்து விட்டு வந்ததன் நிமித்தம் அவர் அங்கு நடந்த விடயங்களையும் எங்களுக்கு கூறினார். ஜனாதிபதியை சந்தித்ததன் பிரகாரம் வருகின்ற 7 ஜனாதிபதி முன்னிலையில் முதலமைச்சர் அவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்ய இருப்பதாகவும் அது வருகின்ற 7 திங்கட்கிழமை காலமை அலரி மாளிகையில் இது நடைபெறும் என்றும் கூறினார். அது மாத்திரமில்லாமல் ஏனைய அமைச்சர்கள், ஏனைய வடமாகாண உறுப்பினர்கள் எல்லோரும் வருகின்ற 11 யாழ்ப்பாணத்தில் திரு சம்பந்தன் முன்னிலையிலும் முதலமைச்சர் முன்னிலையிலும் ஏனையோர் பதவிப்பிரமாணங்கள் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டது.
இந்த அமைச்சுக்கள் தீர்மானிக்கிற விஷயம் சம்பந்தமாக எதனால் முடிவெடுக்கப்பட்டது?
அது தொடர்பாக இன்றும் மீண்டும் ஆராயப்பட்டது. அந்த விடயம் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் முழுமையான ஒரு ஒருமைப்பாடு இன்னும் வராவிட்டாலும் கூட அது நிச்சயமாக 11 அதற்கு முன்பாக அதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாளை திரும்பவும் சந்தித்து பேசுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் நம்புகின்றேன் அது அதற்கான ஒரு முடிவினை எட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இதற்கிடையில் இன்று ஜனாதிபதியை சந்தித்து பேசியதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் கொழும்பில் செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். வடமாகாண சபைக்கான அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் நடைபெற்றுள்ள பேச்சுவார்த்தைகள் குறித்து செய்தியாளர் ஒருவர் வினா எழுப்பிய போது தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தப்பட்டு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் சம்பந்தன் அவர்கள் கூறினார்.
மக்களுக்கு திருப்தி அறியக்கூடிய முடிவரை நாங்கள் அந்தந்த சந்தேகத்துக்கு தக்க மாதிரி நாங்கள் கருதுகளை கையாளும் நாங்கள் பேசலாம். இதில் நல்ல முடிவு எடுப்போம். எல்லாருக்கும் திருப்தி அறியக்கூடிய வகையில் அந்த முடிவுகள் அமையும்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். வடமாகாண முதல்வர் ஜனாதிபதி முன் பதவிப்பிரமாணம் செய்து கொள்வது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கருத்து வேறுபாடு நிலவியதாக வரும் செய்திகளில் உண்மை இருக்கிறதா என்று கூட்டமைப்பின் சார்பாக வடமாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பிளாட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
இன்று வடமாகாண சபை முதலமைச்சர் ஜனாதிபதி முன்னால் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து, அப்படி எடுப்பது மிக மிக தவறு என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. பொதுவாக எடுப்பது தவறு என்று கருதுகிறவர்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள் எங்களையும் உட்படுத்தி. ஏனென்றால் இந்த தேர்தலிலே வாக்களித்த மக்கள் பலர் நிச்சயமாக அரசுக்கு எதிரான வாக்குத்தான் கூடுதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விழுந்திருக்கின்றது, வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கின்ற போது நாங்கள் ஜனாதிபதி முன்னால் சத்தியப்பிரமாணம் எடுப்பது தவறு என்ற ஒரு அபிப்பிராயம் மிக பரவலாக இருக்கின்றது. இருந்தாலும் சர்வதேச சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தூதரகங்களில் இருந்தும் இது சம்பந்தனர் எங்களுக்கு கூறிய விஷயம் என்றுதான் கூறினார். என்று மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை கண்டுகொண்டு வந்து கூறிய விஷயம், அவர்கள் பலர் இவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு சுமூகமாக நீங்கள் ஆரம்பியுங்கள், இந்த மாகாண சபையை சுமூகமாக ஆரம்பியுங்கள். சுமூகமாக ஆரம்பித்து மஹிந்த அரசு உங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வையோ அல்லது சரியான முறையிலே இந்த மாகாண சபையை இயங்க விடாவிட்டால் நாங்கள் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆரம்பமே முருகல் நிலையிலே ஆரம்பிக்கும் என்றால் அது நல்லது அல்ல என்ற ஒரு செய்தியை சொன்னதாகவும், அதனால் தான் தான் இப்படியான ஒரு முடிவை எடுக்க வேண்டி வந்ததாகவும் சம்பந்தர் அண்ணர் இன்று கூறினார். என்று நடந்துவிட்ட கூட்டத்திலே
அந்த கருத்து சரியில்லை என்று நினைக்கிறீர்களா?
அந்த கருத்து சரியில்லை என்பதை காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னென்றால் அதுக்கு மக்கள் மத்தியிலே பலத்த எதிர்ப்பு இருக்கின்றது. என்றால் மக்கள் சம்பந்தர் கூறுவது போல மக்கள் வந்து அதை உணர்வுபூர்வமாக பார்க்கின்றார்கள். ஆகவே கட்சிகளும் அதையே பிரதிபலிக்கின்றன. நிச்சயமாக எங்களுடைய கட்சி அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் அந்த பிரதிபலிப்பு நிச்சயமாக இருக்கின்றது, மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றது. நானும் நம்புகின்றேன், தனிப்பட்ட முறையிலேயே நம்புகின்றேன் என்று எடுப்பதன் மூலம் மக்களுடைய மனங்கள் சஞ்சலப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று. ஆனால் சம்பந்தனர் சொல்லுவதிலே இருக்கின்ற நியாயம் ஒன்று இருக்கின்றது என்பதை ஓரளவுக்கு மேல்மட்டங்களிலே கட்சியிலே இருக்கின்றவர்கள் யோசித்தாலும் மக்கள் மனங்களை சஞ்சலப்படப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது.
சரி, இப்பொழுது ஜனாதிபதியின் முன்னால் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதன் மூலம் என்ன விதமான ஒரு சமிக்ஞைகளை நீங்கள் மக்கள் பெறுவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஏதோ நீங்கள் வந்து தேர்தலிலே வெற்றி பெற்றவுடன் சிங்கள அரசியல் தலைமையிடம் போய் சரணடைந்து விட்டீர்கள் என்ற ஒரு அறிகுறியை அல்லது சமிக்ஞையை அவர்கள் பெறுவார்கள் என்பது உங்கள் கவலையா?
அதுதான் எங்களுடைய கவலை. அப்படியாக உடனடியாக சரணாகாதி அடைந்து விட்டார்கள் என்று மக்கள் கருதுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிவிடும் என்பதுதான் எங்களுடைய கவலை என்பதை காட்டிலும் அது ஒரு மிகவும் மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் வந்து சம்பந்தர் சொல்வது போல ஆரம்பமே வந்து ஒரு மோதல் நிலையிலே ஆரம்பிப்பது என்பது ஒரு நல்லிணக்கத்துக்கு சரியாக வழிவகுக்காது, தமிழ் தலைமைகள் நல்லிணக்கத்துக்கு தயார் என்பதை இந்த ஒரு சமிக்ஞையின் மூலம் நீங்கள் காட்டினால், அதற்கு பிறகும் சிங்கள தலைமைகள் சரியாக வரவில்லை என்றால் அது வந்து அவர்களை வெளி உலகுக்கு எக்ஸ்போஸ் செய்வதாக வெளிப்படுத்துவதாக அமையும் என்று தமிழ் தலைமை கருதினால் அது சரியான முடிவாகத்தானே சிலருக்கு தோன்றும்?
நிச்சயமாக சிலருக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. முக்கியமாக நான் இங்கே கதைத்து பார்த்த தூதரகங்கள், முக்கியமாக மேற்குலக தூதரகங்கள் அந்த கருத்தை தான் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் எங்கள் பலம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலம் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை இவ்வளவு தூரம் பேசப்படுகிறது, தூதரகங்கள் பேசுகிறது, மஹிந்த ராஜபக்ஷ பேசுகிறார், கூப்பிட்டு கலைக்கிறார்கள் என்றால் அது மக்களால் ஏற்பட்ட அந்த பலன்தான். அந்த பலத்தை நிச்சயமாக நாங்கள் உடைத்துவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஆனால் மக்களின் தீர்ப்பு இதற்காகத்தான், அதாவது அரசுடன் ஒரு மோதல் நிலையிலேயே இருப்பது அல்லது போராட்ட வடிவத்தை மேலும் ஒரு தீவிரமாகவே வைத்துக் கொள்வது என்பதுதான் மக்களின் ஆணையின் அர்த்தம் என்று நீங்கள் சொல்வது மக்கள் கொடுத்த ஆணைக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், உங்களது பதவுரை பொழிப்புரை தான் என்று சிலர் சொல்லலாம் அல்லவா? மக்களின் ஆணை என்பது அது அல்ல. மக்களின் ஆணை என்பது தங்கள் உரிமைகளுக்கும் தங்களது முன்னேற்றத்துக்குமான ஒரு ஆணை என்றும் அவர்கள் இன்டர்பிரட் செய்யலாம் அல்லவா?
இல்லை, உண்மையிலே மக்கள் வாக்களித்தது தங்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்திக் கொள்வதற்கும், உண்மையாகவே தமிழ் மக்கள் மரியாதையாக இந்த நாட்டிலே வாழ்வதற்கும், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு நியாயமான தீர்வை எடுத்து வாழ்வதற்காக.
அந்த இரண்டு லட்சியங்களும் அரசாங்கத்துடன் மோதிக்கொண்டே இருந்தால் எப்படி நீங்கள் வென்றெடுக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா?
ஒன்று நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ என்னை பொறுத்தமட்டில் இது என்னுடைய சொந்த கருத்து, ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்றால் அது அரசாங்கத்துடன் தான் பேச வேண்டும், வேறு வழி இல்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக நான் அதை பார்க்கின்றேன். ஆனாலும் இந்த சத்தியப்பிரமாணம் என்ற விஷயத்திலே மக்களுடைய அபிப்பிராயம் இப்படியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கடைசி மறைவிட வீட்டை இலங்கை ராணுவம் வெடிவைத்து தகர்த்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஹாவ்லண்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
தமிழீழ விடுதலை புலிகளின் காலஞ்சென்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதியாக தங்கியிருந்த வீட்டையும் அதனுடன் கூடிய மிக ஆழமான சுரங்க அறைகளையும் இலங்கை ராணுவம் நேற்று குண்டு வைத்து தகர்த்து தரைமட்டமாக்கியிருக்கிறது. 2009 போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த வீடும் பாதாள அறைகளும் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள இனத்தவர் வந்து பார்வையிடும் இடங்களில் ஒன்றாக மாறியிருந்தன. இப்போது அது பார்வையிலிருந்து மறைந்து அழிந்துவிட்டது. இதேபோன்ற மற்ற இடங்களுக்கும் இதே கதி ஏற்படுமா என்ற கேள்விகள் இனிமேல் எழக்கூடும். ரத்தம் சிந்தப்பட்ட இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் இருந்த திரு பிரபாகரனின் வீடு மற்றும் பங்கர் ஆகியவற்றுக்கு அயலில் வாழ்ந்த மக்கள் நேற்று வியாழக்கிழமை மாலை தத்தம் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு பணிக்கப்பட்டார்கள். சற்று நேரத்தில் மிகப்பெரும் வெடிச்சத்தத்தோடு சாம்பல் மேலே எழுந்ததை அவர்கள் கண்டார்கள். இராணுவத்தால் வீடும் பங்கரும் தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. வீட்டின் கீழிருந்த பங்கர் 4 அடுக்குகளாக ஒன்றன்கள் ஒன்றாக கீழ்நோக்கி கட்டப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய இடங்களாக இந்த வீடு, பங்கர் ஆகியவற்றையும், ஆயிலில் இருந்த புலிகளின் இதர புலி மையங்களையும் ஸ்ரீலங்கா ராணுவம் விளம்பரப்படுத்தி வந்தது. விடுதலை புலிகளின் கடற்படகுகள் உட்பட புலிகளின் ஏராளமான போர் உபகரணங்கள் கொண்ட அருங்காட்சியகம் ஒன்றையும் ராணுவம் திறந்து நடத்தி வைத்திருந்தது. இந்த அருங்காட்சியகத்தில் அடையாள அறிவிப்புகள் அனைத்தும் தமிழ் மொழியில் அல்லாமல் சிங்கள மொழியில் மட்டுமே எழுதப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. இதுபற்றி ராணுவ பேச்சாளர் ஒருவர் எமது பிபிசிக்கு தகவல் தரும்போது, பங்கரில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டமை ஒரு தற்காலிக நடவடிக்கைதான். அந்த பகுதியிலிருந்து புதைகுண்டுகள் அகற்றப்பட்டு விட்டதால் பயங்கரவாதத்தின் ஆவிகளை அங்கே தொடர்ந்தும் நடமாட விட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்டார். எமது பிபிசி முகவரின் கருத்துப்படி, பிரபாகரனின் பங்கரினால் புலிகளுக்கு கணிசமான பிரச்சாரம் கிடைத்துக் கொண்டு வருவது பற்றி அதிகாரிகள் சற்று சங்கடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பங்கரையும் விடுதலை புலிகளின் இதர இடங்களையும் பிபிசி முகவர்கள் கடந்த வருடம் நேரிலே பார்வையிட்ட போது, இலங்கையின் சுற்றுலா பயணிகள் விடுதலை புலிகளின் தொழில்நுட்ப திறமை ஆற்றல் பற்றி வியப்பு தெரிவித்ததை தான் கவனித்ததாக பிபிசி முகவர்கள் கூறுகிறார்கள். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மூதாதையர் வாழ்ந்த வீட்டையும் மாவீரர்கள் துயிலும் இல்லங்கள் பலவற்றையும் ராணுவம் ஏற்கனவே அழித்துவிட்டிருந்தது. இந்த துயிலும் இல்லங்களில் ஒன்று இருந்த இடத்தில் ராணுவ பிரிவு ஒன்றின் தலைமை பணிவனை இப்போது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது.
பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் சார்ல்ஸ் ஹாவ்லண்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். தென்னிலங்கையின் தனியார் நிறுவனத்திற்கு எதிராக போராடிய வெளிவேறிய மக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தில் ராணுவ அதிகாரிகள் தமது சட்ட எல்லையை கடந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்று ராணுவ விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக இலங்கை ராணுவம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கையில் ஒரு தனியார் நிறுவனத்தின் நடவடிக்கையால் சுற்றுச்சூழல் மாசடைவதாக கூறி அதனை எதிர்த்து போராட்டம் நடத்திய வெளிவேறிய பகுதி மக்கள் மீது இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவத்தில் இராணுவ அதிகாரிகள் தமது சட்ட எல்லையை கடந்து செயற்பட்டிருக்கின்றார்கள் என்று தமது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக இலங்கை இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் தயா ரட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பிபிசியிடம் பேசிய அவர், அந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் மூன்று அடிப்படையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது, போராட்டம் நடந்த இடத்துக்கு இராணுவம் அனுப்பப்பட்டமை, அதனை அடுத்து நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து நடந்த நிகழ்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே தமது விசாரணைக்குழு விசாரணைகளை நடத்தியதாகவும் அந்த விசாரணை அறிக்கை தமக்கு தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார்.
The second thing is a shooting incident. Shooting incident is inquired by the police and the magistrate court. So we decided to give our fullest support and cooperation for the
போராட்டம் நடந்த இடத்துக்கு படைகளை அனுப்பிய விடயத்தில் எந்தவிதமான சட்டமுறலும் இடம்பெறவில்லை என்று நாங்கள் உணர்கின்றோம். அதில் எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது. இரண்டாவது விஷயம் துப்பாக்கிச் சூடு நடந்த நிலைமை குறித்த விசாரணை. அதனை பொறுத்தவரை அது குறித்த விசாரணைகளை போலீசாரும் நீதவானும் செய்கின்றார்கள். அதற்கு நாங்கள் எங்களது பூரண ஒத்துழைப்பை வழங்குவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கமைய சம்பந்தப்பட்ட சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளை விசாரணைக்காக போலீசாரிடம் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். மூன்றாவது விடயம் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னரான நிகழ்வுகள் குறித்தது. இந்த விடயத்தில் படையினர் சட்டப்படி தமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்கு அப்பாலும் சென்று செயற்பட்டிருப்பதாக எமக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இந்த தவறில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இராணுவ நீதிமன்ற விசாரணையை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்தோம். அங்கு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பை இராணுவ நீதிமன்றம் வழங்கும் என்றார் இராணுவ தளபதி. இவற்றை விட நிர்வாக ரீதியிலான சில நடவடிக்கைகளையும் தாம் எடுப்பதாகவும் மேஜர் ஜெனரல் தயா ரட்நாயக் குறிப்பிட்டிருக்கின்றார்.
And the other administrative action that we have taken is that we have taken those responsible officers who were in command. There were four officers, one is the brigade commander, the other three are the sector commanders. All four of them.
நிர்வாக நடவடிக்கைகளை பொறுத்தவரை அந்த படைப்பிரிவுக்கு கட்டளைகளை பிறப்பிப்பதற்கான அதிகாரிகள் குறித்தது அவை. அந்த படைப்பிரிவுக்கு நான்கு அதிகாரிகள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பிரிகேட் கமாண்டரும் மூன்று செக்டர் கமாண்டர்களும் அடங்குகின்றார்கள். விசாரணைகள் சுயாதீனமாக வெளிப்படைத்தன்மையுடன் நடப்பதை உறுதி செய்வதற்காக இவர்கள் நான்கு பேரது பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு இவர்கள் வேறு பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்றார் இராணுவ தளபதி தயா ரட்நாயக்க. அதேவேளை இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பதற்கான சில நடவடிக்கைகளையும் தாம் எடுத்திருப்பதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார்.
Also we have appointed another board and that report also has come now. That is, we have appointed a board to study the whole thing
இதனை விட புதிதாக இன்னும் ஒரு விசாரணை குழுவையும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த குழுவின் அறிக்கையும் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை முழுமையாக ஆராய்ந்து இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பதற்கான பரிந்துரைகளை செய்வதற்காக அந்த விசாரணை குழுவை நாங்கள் அமைத்திருந்தோம். அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்பொழுது எடுத்து வருகின்றோம் என்றார் இலங்கையின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் தயா ரட்நாயக்க.
செய்திகளை தொகுத்து தந்தவர் குபாலட்டம் சேவகன். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் காவல்துறையைச் சேர்ந்தவரை தாக்கிய சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்கிற சந்தேகத்தின் கீழ் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்துறை கத்தியால் வெட்டிய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மானிப்பாய் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். புதனன்று இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கத்திவெட்டுக்கு இலக்காகி இருப்பதை யாழ் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி சில்வா அவர்கள் பிபிசி சிங்கள சேவையிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மானிப்பாய் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 3 போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். 2 தேதி இரவு 9 மணி அளவில் அவர்கள் சைக்கிள்களில் ரோந்து சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சிறிய கத்தியொன்றினால் போலீஸ் உத்தியோகத்தரை வெட்டிவிட்டு குற்றவாளிகள் தப்பியோடிவிட்டனர். இந்த தாக்குதலை நடத்தியவர்களை கண்டுபிடிப்பதற்காக நடத்தப்பட்ட தேடுதலில் 7 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது இப்போது விசாரணைகள் நடைபெறுகின்றன. உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்றார் யாழ் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி சில்வா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த மேலும் ஒரு தொகுதி இலங்கை தமிழர்கள் நடுக்கடலில் சிக்கி தவித்தபோது இலங்கை கடற்படையினர் அவர்களை மீட்டதாக இலங்கை கடற்படையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையின் தென்மேற்கு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த படகொன்றில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 70 பேர் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் படகொன்று இயந்திர கோளாறு காரணமாக மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் பிரதேசத்தில் தத்தளிப்பதாக மீனவர்களிடமிருந்து கிடைத்த தகவல்களை அடுத்தே அங்கு விரைந்த கடற்படையினரால் இவர்கள் மீட்கப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறுகின்றது. 60 தமிழர்களும் 2 முஸ்லிம்களும் 1 சிங்களவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த படகு பயணிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடற்படையின் பேச்சாளரான கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய மீட்கப்பட்ட 70 பேரும் இன்று மாலை காலி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளார்கள் என்று கூறினார். இவர்களில் 13 பெண்களும் 13 சிறுவர்களும் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 26 தேதி புத்தளம் மாவட்டம் கல்பிட்டியிலிருந்து இவர்கள் புறப்பட்டுள்ளார்கள் என்றும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். குறித்த கடல்வழி படகு பயணம் வெளிநாடு ஒன்றுக்கான சட்டவிரோத பயணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஆனால் விசாரணைகள் முடிவடைந்த பின்னரே இது பற்றிய விவரங்களை வெளியிட முடியும் என்று கடற்படையின் ஊடக பேச்சாளரான கோசல வர்ணகுல சூரிய பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார். இதேவேளை இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகு வழி பயண ஆட்கடத்தல் முகவர்கள் என சந்தேகிக்கப்படும் மேலும் 3 பேர் கிழக்கு மாகாணத்தில் காவல்துறையின் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் மட்டக்களப்பில் இருவரும் திருகோணமலையில் ஒருவரும் என கைது செய்யப்பட்ட 3 இன்று மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கைதானவர்களிடமிருந்தும் முகவர்களிடம் பணம் செலுத்தியவர்களிடமிருந்தும் கிடைத்த தகவல்களை அடுத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கூறுகின்றது. அதேவேளை ஏற்கனவே கடற்படை அதிகாரிகள் உட்பட 20 மேற்பட்டோர் ஆஸ்திரேலியாவுக்கான சட்டவிரோத படகு பயண முகவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்திகள். தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவிலிருந்து தெலங்கானா பகுதியை தனி மாநிலமாக பிரிப்பதற்கு இந்திய அரசின் அமைச்சரவை நேற்று வியாழக்கிழமை மாலை ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து ஆந்திராவின் தெலங்கானா தவிர்த்த மற்ற பகுதிகளில் 72 மணி நேர பந்த் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெரும் வன்முறைகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் இன்றைய நிலவரம் குறித்து ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தில் இருக்கும் NDTVயின் செய்தி ஆசிரியர் உமா சுதீர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அந்த டெசிஷன் வந்த உடனே ஜெகன்மோகன் ரெட்டியோட வயசார் காங்கிரஸ் முதல்ல ரியாக்ட் பண்ணி 72 hours பந்துன்னு கால் கொடுத்தாங்க. அதை தவிர அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் 48 hours பந்துன்னு கொடுத்தாங்க. அதனால தெலங்கானால செலிப்ரேஷன்ஸ் நடக்கிறப்பவும் இந்த சீமாந்திரா டிஸ்ட்ரிக்ட்ஸுங்கிறது 13 districts சீமாந்திரால இருக்கு, ராயல்சீமாலையும் கோஸ்டலாந்திராலையும் அங்க நிலைமை ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது. அங்க பஸ்ஸஸ் ஒண்ணுமே 2 மாசமா ஓடல, கவர்மெண்ட் ஸ்டாஃபும் யாருமே வேலைக்கு போறதில்லை. ஆனா இன்னைக்கு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருந்தது. அது தவிர வெளியிலேருந்து வர மக்களுக்கும் ரொம்ப ட்ரபிள்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எதுனாலனாக்க நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால திருப்பதி மாதிரி இருக்கிற இடத்துக்கு வர பஸ்ஸஸ் கடந்த 2 வாரமாவே 150க்கு மேல அங்க வர வேண்டிய பஸ்ஸஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பூராவே அந்த பஸ் ஸ்டாப் ஆனதுனால வெளியிலேருந்து வர மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு இந்த ஷோ ஆஃப் ப்ரொடெஸ்ட் ரொம்ப அவசியமா தோன்றது. எதுனாலனாக்க இப்பவாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இன்னமும் இவாளோட நிலைமையை புரிஞ்சுப்பாங்களா, இல்ல பொலிட்டிக்கல் பிரஷர் அவங்க எம்பிஸ் மேலயோ மினிஸ்டர்ஸ் மேலயோ இப்ப ரெசிக்னேஷனுக்கு பிரஷர் போட முடியுமாங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோட இவங்க இந்த ப்ரொடெஸ்ட ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணாங்க டு தி கண்ட்ரி.
தற்போதைய ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி இது தொடர்பாக இன்னைக்கு ஒரு அவசர கூட்டம் கூட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது அந்த கூட்டத்துல?
அந்த அவசர கூட்டத்துல சீமாந்திரால இருக்கக்கூடிய மந்திரிகள் எம்எல்ஏஸ் அவங்க எல்லாம் பங்கெடுத்துட்டாங்க. 30க்கு மேல எம்எல்ஏஸ் இருந்தாங்க, பிரதேசத்துக்கு சேர்ந்த மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் டிசிஷன் எடுத்தது என்னதுனாக்க நாங்க வந்து ரிசைக்னேஷன் இப்ப கொடுக்க போறது இல்லை. எதுனாலனாக்க இங்க மக்களவை ஸ்டேட் அசம்பிளில வந்து அந்த தெலங்கானா ரெசல்யூஷன் வரும்போது அந்த ஓட்டிங்ல நாங்க அதுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்ணுவோம், பார்ட்டி விப்புக்கு போட்டா கூட நாங்க அதுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்ணுவோம். தட் மே அதுதான் ஒரே வழி எங்களுக்கு இப்ப எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு. அதனால நாங்க வந்து ரெசிக்னேஷன் கொடுக்காம கண்டினியூ ஆக போறோம், அந்த ரெசல்யூஷனுக்காக வேண்டி வெயிட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க எல்லாருமா சேர்ந்து திரும்பியும் அவங்க சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு அப்பீல் பண்ண போறோம், இந்த தெலங்கானா ஃபார்ம் பண்றதுக்குள்ள டெசிஷனை வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லி. அவங்களுக்கு தெரியும் நல்லாவே இது வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப் கேட்க போறது இல்லை, இதனால ஒன்னும் இஃபெக்ட் இல்லைன்னுட்டும். ஆனா பிரஷர் அவங்களுக்கு கிரவுண்ட்ல இருந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க அசம்பிளில தான் இதை ஒன்னு காட்ட முடியுங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்திருக்கு.
ஹைதராபாத்தில் இருக்கும் NDTV செய்தி ஆசிரியர் உமா சுதீர். இந்தியாவின் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்திய மாநிலங்களான சத்தீஸ்கர், தில்லி, மத்திய பிரதேஷ், மிசோரம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 5 சட்டமன்றங்களுக்கான தேர்தல் தேதிகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டும் 2 கட்டமாக நவம்பர் 11 மற்றும் 19 தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் நவம்பர் 25 தேதியும் ராஜஸ்தான் மாநிலத்தில் டிசம்பர் 1 தேதியும் தில்லி மற்றும் மிசோரம் ஆகிய 2 மாநிலங்களில் டிசம்பர் 4 தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் அறிவித்தார். மேலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சரிபார்க்கும் சீட்டு கொடுக்கும் முறையும், எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்பதை பதிவு செய்வதற்கான வாய்ப்பையும் முதல் முறையாக வழங்க இருப்பதாகவும் அறிவித்தார்.
I would also like to share with you 2 other information based on recent developments. The Honorable Supreme Court has...
மொத்தமுள்ள 5 மாநிலங்களிலும் 630 தொகுதிகளில் 130,000 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 11 கோடி மக்கள் வாக்காளர்களாக உள்ளதாக தெரிவித்தார். கூடுதலாக தமிழக மாநிலத்தில் ஏற்காட்டு தொகுதியிலும் குஜராத் மாநிலத்தில் மேற்கு சூரத்திலும் இடைத்தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சம்பத் தெரிவித்தார். இந்த 2 தொகுதிகளிலும் டிசம்பர் 4 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். மொத்தமாக அனைத்து தொகுதிகளிலும் டிசம்பர் 8 தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் எனவும் அறிவித்தார். சத்தீஸ்கர் சட்டமன்றத்திற்கு 4 தேதி ஜனவரி 2014லும் தில்லி சட்டமன்றத்திற்கு 17 தேதி டிசம்பர் 2013லும் மத்திய பிரதேஷ் சட்டமன்றத்திற்கு 12 தேதி டிசம்பர் 2013லும் மிசோரம் சட்டமன்றத்திற்கு 14 தேதி டிசம்பர் 2013லும் மற்றும் ராஜஸ்தான் சட்டமன்றத்திற்கு 31 தேதி டிசம்பர் 2013லும் ஆட்சி காலம் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் இந்த 5 சட்டமன்றங்களுக்கும் தேர்தலுக்கான தேதி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி, மிசோரம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி செய்து வருகின்றது. மற்ற மாநிலங்களான சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் அடுத்த ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற இருப்பதால் இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதனால் பிரதான கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இடையில் இந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜேபி மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் 50 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதேபோல் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பிஜேபி மொத்தம் உள்ள 230 தொகுதிகளில் 143 இடங்களிலும் வெற்றியடைந்தது. மற்ற 3 மாநிலங்களில் ஒன்றான தில்லி மாநிலத்தில் காங்கிரஸ் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 43 இடங்களை கைப்பற்றியது. வடகிழக்கு மாநிலமான மிசோரத்தில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் 32 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. இதைப்போல் மற்றொரு மாநிலமான ராஜஸ்தானில் காங்கிரஸ் மொத்தம் உள்ள 199 தொகுதிகளில் 96 இடங்களையும் கைப்பற்றியிருந்தது. இந்த முறை தில்லி மாநிலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திக்க உள்ளது. இதனால் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி மட்டும் இல்லாமல் மூன்றாவது கட்சியாக ஆம் ஆத்மி கட்சியும் கடும் போட்டியை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
தில்லி செய்தியாளர் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.